இங்கு தலைமை உரையாற்றி இந்த பாதை பயணம் பார்வை இதை அறிமுகம் செய்த பாண்டியராஜன் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றிய பிரதீப் அவர்களே, சாதனையாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுடைய சாதனையை பற்றியும் பேசி அமர்ந்திருக்கும் லதாராஜன் அவர்களே, இங்கு எல்லோரையும் சிந்தனை கடலில் ஆழ்த்தி சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் தன்மையையும் போக்கையும் நோக்கையும் கூறி அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் தமிழ்நாடு அமைப்பாளர் நம்பிநாராயண் அவர்களே, இந்த ஓராண்டு தன்னுடைய உழைப்பால் ஒரு புது நோக்கையும் பார்வையும் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்திற்கு அளித்திருக்கும் திரு வானமாமலை அவர்களே, இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் துவங்கிய பொழுது நம்ம நாட்டில் ஒரு புது நிலை உருவாகி இருந்தது. அந்த நிலையில நம்ம நாட்டில் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லையோ, அந்த சிந்தனையே இல்லையோ, அந்த நோக்கே இல்லையோங்கிற ஒரு நிலை. என் போன்று நம் நாட்டில் உயர்மட்ட அளவில் தொழிலதிபர்களை சந்திக்கிற வாய்ப்பு, அவங்களுக்கு ஆலோசனை கூறுகிற பொறுப்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை, இதை பற்றி நுணுக்கமாக ஆய்வு செய்கிற தன்மை, அதற்குண்டான வாய்ப்பு இருக்கிற பல பேரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நானும் ஒருவனாக இருந்ததுனால இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு எந்த விதமான ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போ சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் துவங்கிய பொழுது இப்படித்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைய நெருக்கடியை சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நோக்கத்தோடோ திட்டத்தோடோ ஆழ்ந்த சிந்தனையோடையோ இதை செய்யவில்லை. ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கிறது, நாம் எல்லோரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும், எல்லோரையும் சென்று பார்க்க வேண்டும், இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்தினுடைய உருவம் உலகமயமாக்குதல் என்கிற ஒரு என்ன கூறலாம், ஓரளவுக்கு தெளிவில்லாத ஒரு நிலையில தான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் தன்னுடைய பாதைய பார்வைய துவக்கியது. அதுல எங்களுக்கு பெரிய தெளிவோட நாங்க இந்த சமுதாயத்தை பார்க்கவில்லை என்பதை இன்றைக்கும் கூறுகிறேன், அன்றைக்கு அதையே கூறுகிற ஒரு தன்மை எங்களுக்கு இருந்தது. இந்த நாட்டை பற்றி நமக்கு தெரியாத இருந்ததுக்கு காரணமே இந்த நாட்டினுடைய கல்வி முறை, இந்த நாட்டினுடைய அரசியல் முறை, இந்த நாட்டினுடைய பொருளாதார முறை, இந்த நாட்டினுடைய ஆளுகிற தன்மை, ஆட்சி முறை, இந்த நாட்டினுடைய சட்டம், அரசியல் சட்டம், மற்ற திட்டங்கள் எல்லாமே இந்த நாட்டை பற்றி நமக்கு அதிகமா தெரியாத இருப்பதற்கான ஒரு நிலையை தான் உருவாக்கி இருந்தன. அது எப்போ நமக்கு தெரிகிறது என்றால் ஒரு நெருக்கடி நிலை வரும்பொழுதுதான் எப்படி நம்மை பற்றி நமக்கு தெரியவில்லை என்பது தெரியும். இப்பொழுது இந்த ஒரு சர்ச் லைட் மாதிரி என் மேல அடிக்கிறதுனால பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த லைட் தான் எனக்கு தெரியும். இது உதாரணமா கூறுகிறேன். இது போல நமக்கு நம் நாட்டை பற்றி கூறப்பட்ட கருத்துகள் இருக்கின்றனவே, அந்த கூறப்பட்ட கருத்துகளுக்கும் இந்த நாட்டினுடைய உண்மையான நிலைக்கு இருக்க வித்தியாசம் நமக்கு தெரியாததற்கு காரணமே நாம் இந்த 50-60 ஆண்டுகள் நம் நாட்டை எப்படி நடத்தி இருக்கோம் என்பதுதான் எங்களுக்கு இந்த சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலமாக கிடைத்த பாடம். நான் பாண்டியராஜன் கிட்ட கூடியிருந்தேன், பேசிக்கிட்டு இருந்த போது சொன்னேன், 1994-95 இந்த நாட்டினுடைய உயர்மட்டத்தில் இருந்த பெரிய பெரிய தொழிலதிபர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம், இந்த நாட்டில் தொழில் செய்ய முடியுமா, இந்த நாட்டினுடைய தொழில் அபிவிருத்தி அடையுமா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் ஒரு பங்கு வகிக்க முடியுமா என்கிற ஒரு சந்தேகம், பயம். அந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய தன்னம்பிக்கை குறைந்து நம்ம நாட்டில் இருக்க பெரிய தலைவர்கள் இருந்து, அந்த நாள் அந்த அப்பொழுது நிதியமைச்சராக இருந்து இப்போ பிரதம மந்திரியா இருக்கிற மன்மோகன் சிங்ல இருந்து, அப்பொழுது நம் நாட்டுக்கு நிதித்துறை ஆலோசகராக இருந்து இன்றைக்கு பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மன் ஆயிருக்கிற மான்டேக் சிங் அலுவாலியா போன்ற பெரிய அறிவாளிகள் எல்லோருமே நம் நாட்டு தொழிலதிபர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிய கருத்து இதுதான். நாமெல்லாம் ரொம்ப நாளா 300-400 ஆண்டுகளா நம்முடைய வரலாறு பார்த்தோம் என்றால் நாம வியாபாரிகளாகத்தான் இருந்திருக்குமே தவிர நாம தொழிலதிபர்களா இருந்ததில்லை. உங்க தொழில எல்லாம் நீங்க மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உங்களோட அழகா செய்வாங்க, அவங்கள விட நீங்க வியாபாரம் அதிகமா நல்லபடியா செய்யலாம். அதனால உற்பத்தி செய்வதை நாம கைவிட வேண்டும் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம் நாட்டினுடைய அரசாங்கம், அரசாங்க அதிகாரிகளும், நம் நாட்டினுடைய பத்திரிகைகளும், பொருளாதார நிபுணர்களும் கூறி வந்தார்கள் என்பது உண்மை. அந்த சமயத்தில் டாடா நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களை மேற்கத்திய கன்சல்டன்ட் கம்பெனி அவங்க கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு பிரமை, பிரமிப்பு, திகில், பயம், தயக்கம் இருந்திருந்தால் நூறாண்டுகள் இங்கே வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்து எல்லோரிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கிற டாடா மாதிரி ஒரு கம்பெனி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள் என்று ஒரு பன்னாட்டு கன்சல்டன்சி கம்பெனியை கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய நிலைமையை நாம பார்க்க முடியும். அந்த டாடா நிறுவனத்துக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ் என்ன, உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது, நீங்க கார் தயாரிக்காதீங்க, லாரி தயாரிக்காதீங்க, எஃகு உற்பத்தி செய்யாதீங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் இருக்கிறது டாடா கன்சல்டன்சி கம்பெனி என்பது, அதை தவிர மத்த எல்லா கம்பெனியும் நீங்க மற்றவர்களுக்கு நீங்க மேலாண்மையை கொடுத்து விடுங்க, வேணும்னா நீங்க ஷேர் வச்சுக்கோங்க அதுல, அப்படி என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது, ஆலோசனை வழங்கப்பட்டது. அப்போதுதான் ரத்தன் டாடா முடிவு பண்ணார், இது ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கிறது, இதை மீறி நாம் இந்த நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்பது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளை விட நல்லபடியாகவும் குறைந்த விலையிலும் மற்ற நாடுகளை வெல்லும்படியாகவும் நம்மால் உற்பத்தியில் ஈடுபட முடியும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. இருமாப்பவர் மனதில் இருந்தது, அதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு அவர் வந்து இப்பொழுது இருக்கிற வியாபாரத்தை மாத்திரம் பெரிய அளவுக்கு கொண்டு வந்தால் போதாது, உலகத்தில் யாரும் ஒரு பொருள் தயார் செய்வதற்கு பயப்படுவார்கள் என்றால் அது கார் உற்பத்தி செய்வதுதான், அதை செய்ய வேண்டும். நம் நாட்டுக்கு என்று ஒரு கார் தயார் செய்ய வேண்டும், அந்த கார் நம் நாட்டில் நல்லபடியாக வியாபாரமாக வேண்டும், உலகத்தில் தரமான பொருளாக அதை செய்ய வேண்டும், அதன் மூலமாகத்தான் நம் நாட்டில் ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் என்பதை அவர் மனதில் ஆழமா பதிந்தது. இவ்வளவு ஒரு ஒரு சீர்கேடான ஒரு நிலை நம் நாட்டில் உருவானதுல அவர் மனதில் ஒரு தெளிவான சிந்தனை, இந்த நாட்டுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு புதிய உத்தியை கையாள வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் இண்டிகா காரா உருவாகி. அந்த இண்டிகா கார் தான் சுயா தயார் செய்ய வேண்டும், தயார் செய்ய போகிறோம், அதற்கான உத்திகள், ஆயத்தங்கள் இதை பற்றி அவர் பேசும்போது நம் நாட்டு பத்திரிகைகள்லாம் அவளை எள்ளி நகையாடி இருக்காங்க. இவர் மறுபடியும் வண்டி சக்கரத்துக்கு போய் அளவு கண்டுபிடிக்கிறார், எவ்வளவு கார் வெளிநாட்டு சந்தையில் விற்குது, அவங்க எவ்வளவு நாளா கார் தயார் செய்யறாங்க, எந்த விதமான உற்பத்தியில திறன் இருக்கு அவங்களுக்கு, என்ன விதமான டெக்னாலஜி அவங்க தனதாக்கி இருக்கிறார்கள், அந்த நிலைமையில இவர் போய் என்ன கார் செய்வது, எள்ளி நகையாடாத பத்திரிகைகள்ல தலையங்கம் எழுதப்பட்டது. டாடா நிறுவனத்தை இவர் குட்டிச்சவர் செய்து விடுவார், எகனாமிக் டைம்ஸ்ல எழுதி இருந்தாங்க. அதை மீறினார். அதுதான் தொழில் முனைவோரின் அடையாளம். தொழில் முனைவோர் எதிர்நீச்சல் போடுறவங்க அர்த்தம். இந்த போற போக்குல போறவங்க இருக்காங்களே, அவங்களால நாட்டுக்கு உபயோகம் கிடையாது, சமுதாயத்துக்கு உபயோகம் கிடையாது, உலகத்துக்கு உபயோகம் கிடையாது, எதிர்நீச்சல் போடும் தன்மை இருக்கு பாருங்க. அவங்கதான் இந்த நாட்டுக்கோ தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ தன்னுடைய தர்மத்துக்கோ இந்த உலகத்துக்கோ ஏதாவது செய்ய முடியும்னு அந்த எதிர்நீச்சல் போடுகிற தன்மை இருக்க வேண்டும், அந்த திண்மை இருக்க வேண்டும், அந்த உறவு இருக்க வேண்டும், அதற்கான உழைப்பு இருக்க வேண்டும். அந்த 12 பேரை தான் தேர்ந்தெடுத்து நாம இந்த ஒரு மாசம் பேச வச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க யாரும் பேச மாட்டாங்க, செய்யறவங்களுக்கே பேச தெரியாது. அவங்களை இந்த 12 மாசம் அழைத்து பேச வச்சு அவங்களை எங்களை திரும்பவும் அழைத்து இதற்கு ஒரு விழா நடத்தி இருக்காங்களே, அதற்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இன்றைக்கு நான் பேசணும்னு கூட நினைக்கல, சீனிவாசன் பேசியது, ராமநாராயணன் பேசியது, இவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இந்த கருத்தை இவ்வளவு அழகா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் திறமையும், அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு விட்ட பிறகு எனக்கு இந்த சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துல நான் இருக்கணுங்கிற ஒரு, அதாவது நானே சர்ப்ரஸ்ங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், வேற எத்தனையோ வேலை இருக்கு செய்யலாமே. இது மாதிரி நல்லவர்கள், தலைமை கொடுக்கக்கூடியவர்கள், தெளிவான சிந்தனை உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு கருத்தை எடுத்து கூறி புரிய வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நம்ம இயக்கத்தில் உருவாகி இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு பெருமை. இதை முதல்ல எடுத்து கூறும்போது சுதேசியா, நம்ம பாண்டியராஜன் கூறியது போல, இவ்வளவு பழசான சமாச்சாரத்தை மறுபடியும் எதுக்கு எடுத்து பேசுறீங்க, என்ன கேட்காதவர்களே கிடையாது, நான் இந்த நாட்டில் ஒரு பெரிய அளவில் கார்பரேட் கன்சல்டன்சி தொழில் செய்வதனால அவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க, உனக்கு எப்படிப்பா அப்படி புத்தி கெட்டு போச்சு, நீ ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவனாச்சே, எங்களுக்கெல்லாம் புத்தி கூறுகிற நீ போய் இந்த மாதிரி சுதேசியெல்லாம் சொல்றிய அப்படின்னு. பல கார்பரேட் குரூப் மீட்டிங்ல நான் பேசியிருக்கேன் இது. மகாத்மா காந்தி அன்றைக்கு சுதேசி கொள்கையை எடுத்து மக்களுக்கு கூறும்போது, அதற்குண்டான அடையாளங்களை விளக்கும் போது, அதற்குண்டான தன்மை எடுத்து கூறும்போது அவர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதற்குண்டான அடையாளம், அதற்குண்டான போக்கு, அதற்குண்டான வார்த்தைகள், அதற்குண்டான குணங்களை அவர் வேண்டினார். போராட்டத்தை தாண்டி இன்றைக்கு போராடுகிற நிலைமையை தாண்டி இன்றைக்கு போரில் ஈடுபட்டிருக்கோம் நாம். We are not in agitation, we are in war. இன்றைக்கு பொருளாதார போராட்டம் இல்லை, பொருளாதார யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் நாம். இந்த யுத்தத்துக்கு உண்டான யுக்திகள் தேவை. அன்றைக்கு போராட்டத்தில் எந்த விதமான யுக்திகளை நாம கையாண்டோமோ, இந்த பெரிய யுத்தத்தில் அந்த யுத்திகளை கையாள முடியாது. ஆனால் அந்த எண்ணங்கள் அவசியம், அந்த பார்வை அவசியம், அந்த அளவுக்கு நம்ம மனசுல திண்மை அவசியம், அந்த அளவுக்கு உந்துதல் அவசியம். அதே நாட்டு கலாச்சாரத்தின் பேர்லையும், நாட்டின் பேர்லையும், நாட்டினுடைய தேசம் தெய்வத்தின் பேர்லையும், பாரம்பரியத்தின் பேர்லையும், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பேர்லையும் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால்தான் அன்று போராட்டத்தில் வெற்றி பெற்றது போல இன்று யுத்தத்திலும் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு சுதேசி விழிப்புணர்வைக்கும் நம்ம தயார் செய்வது போராட்டத்திற்கு அல்ல, யுத்தத்திற்கு. இந்த யுத்தம் தான் அன்னைக்கு டாடா ஸ்டீல் ஆரம்பிக்கிறாங்க. டாடா ஸ்டீல் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜாம்ஷெட்ஜி டாடா வெளிநாட்டுக்கு போகிறார். ஓஹோ, நீங்க வெள்ளக்காரர்களை தவிர மற்றவங்க ஸ்டீல் கூட தயாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசுல அந்த அளவுக்கு ஒரு தீர்மானம் வந்திருக்கா, இப்படித்தான் பேசுகிறாரு அவர். அப்படியும் எல்லா விதமான ஏமாற்றங்களையும் தலைக்குனிவுகளையும் மீறி எல்லா வங்கிகளையும் சந்தித்து பணமெல்லாம் ஏற்பாடு செய்கிறார். இங்க வந்து நம்ம ரயில்வே மாத்திரம்தான் அப்போ எஃகு வாங்குவாங்க, ஸ்டீல் வாங்குவாங்க. அந்த ரயில்வே கமிஷனர் ஒருத்தர் ஒரு வெள்ளக்கார், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க அடுத்த வருஷத்துல இருந்து இல்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல நாங்க எப்படி இருந்தாலும் எஃகு தயாரிக்க ஆரம்பிச்சிருவோம், நீங்க எஃகு தயாரித்தால் நீங்க வாங்குவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வேணும்னு கேக்குறாங்க. நீங்க எஃகு தயாரிப்பீங்களா? நீங்க எஃகு தயாரிச்சா நாங்க அதை வாங்கி சாப்பிட தயாரா இருக்கோம். அதாவது எஃகு தயாரிக்கிற நீங்க வந்து அரிசியும் கோதுமையும் தயார் செய்ய முடியுமே தவிர உங்களால் எஃகு தயார் செய்ய முடியாது என்கிற ஏளனமான ஒரு போக்கில் அவர் கூறினார் ஜம்ஷெட்ஜி டாடா. அந்த முயற்சியின் பாதியிலேயே அவருடைய முடிவு வந்து விடுகிறது. அந்த எஃகு தொழிற்சாலைக்கு எந்தெந்த வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்களோ டாடாவினாலதான் நாங்கள் கொடுப்பதாக இருந்தோம், இனிமே இந்த கடன்களை எங்களால் கொடுக்க முடியாது யாரையும் நம்பின்னு சொல்றாங்க. அப்போ டோரா டாட்டான்னு அவருடைய பிள்ளை பம்பாயில் இருக்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க நம் நாட்டில் இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்பவர்களுடைய கூட்டத்தை அழைக்கிறார். அப்ப அவர் கூறுகிற ஒரே ஒரு செய்தி அவங்களுக்கு இதுதான், இது நம்ம நாட்டினுடைய தன்மானத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சவால். நமக்கு வெள்ளைக்காரத்து நாட்டுகளுடைய நாடுகள்ல அங்க இருக்க வங்கிகள் யாரும் நமக்கு கடன் கொடுக்க தயாரில்லை. இன்றைக்கு எஃகு தொழிற்சாலை, நாம் இந்த நம்ம நாட்டில் எஃகு தொழிற்சாலை நிறுவ வேண்டும் என்றால் இதற்கு பணம் நீங்க தான் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்க அவமானத்துக்கு ஒரு நிவர்த்தி என்று கூறும்போது அவர்கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறாங்க. 16 மில்லியன் ஸ்டெர்லிங் வேணும் என்று கேட்கிறார். 24 மில்லியன் ஸ்டெர்லிங் ஆஃபர் கொடுக்கறாங்க. அப்படி நிறுவப்பட்டதுதான் டிஸ்கோ, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. இன்றைக்கு அவங்க வெப்சைட்ல போனா சுதேசி உணர்வின் மூலமாகவும் இந்த நாட்டில் சுதேசி கருத்து பரவி இருந்து அதனால் ஏற்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூவ்மெண்ட் இருந்தது, அந்த இயக்கத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த டிஸ்கோ நிறுவப்பட்டது என்று இன்றைக்கு கூட அவங்க வெப்சைட்ல எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதற்கு ஒரு தனி மனிதனையோ, ஒரு குழுவையோ, ஒரு சமுதாயத்தையோ, ஒரு நாட்டையோ தயார் செய்ய வேண்டும் என்றால் உணர்வு பூர்வமான ஒரு முயற்சி அவசியம். அதனாலதான் டிஸ்கோ வந்தது. எந்த டிஸ்கோ நிறுவனத்தை நிறுவுவதற்கு பிரிட்டிஷ் ஸ்டீல் கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஏளனம் செய்தார்களோ அந்த பிரிட்டிஷ் ஸ்டீல் கம்பெனியை வாங்கினார் டாடா. இப்போ அந்த போர் என்கிற சொல்கிறோம் இல்லையா, பொருளாதார மகா யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருளாதார மகா யுத்தத்தில் அன்றைக்கு நாம கோலும் கத்தியும் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த போது, இப்பொழுது எப்படி AK-47 மற்ற ஆயுத வகைகளாகவும் உபயோகப்படுத்தி நாம யுத்தம் செய்கிறோம் இல்லையா, இன்றைக்கு யுத்தம் செய்கிற தன்மை மாறி இருக்கிறது, முறை மாறி இருக்கிறது, ஆயுதங்கள் மாறி இருக்கின்றன, உணர்வுகள் அப்படித்தான் இருக்கு. சோ சுதேசி உணர்வு இன்றைக்கும் அன்றைக்கும் ஒன்றுதான், அதுல மாறுதல் கிடையாது. ஆனா முறை வேறு, ஆயுதங்கள் வேறு, கூறுகிற வார்த்தைகள் வேறு, போடுகிற உடை வேறு, நண்பர்கள் வேறு. அன்றைக்கு வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு நண்பரே கிடையாது, இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம நண்பர்கள் தயார் செய்ய முடியும், எதிரிகளை விளக்க முடியும், அவர்களை பலவீனமாக்க முடியும், இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு. இந்த காலகட்டத்தில் சுதேசியை எப்படி அணுக வேண்டும் என்பதை சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் ஆரம்பத்தை அன்று முடிவு செய்யவில்லை. மக்களுடன் பழகும் பொழுதும் சமுதாயத்துடன் பழகும் பொழுதும் எந்த இடத்திலையும் கேள்விப்படாத ஒரு வார்த்தை, அந்த தன்னம்பிக்கை. நான் ஒரு இடத்துல கேட்டேன் அந்த வார்த்தை. உலகமயமாக்குதலுக்கு நம் நாட்டில் பயப்படாதவங்களே கிடையாது. சிவகாசிக்கு போயிருந்தேன், எங்களுக்கு இந்த உலகமயமாக்குதலை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பயம் கிடையாது சார். இது அப்படியே துப்புளக்கில் எழுதியிருந்தேன், வேற எங்குமே அந்த தன்னம்பிக்கை என்னால பார்க்க முடியல. ஜலந்தர்ல பார்த்தேன், லூதியானாவில் பார்த்தேன், ராஜ்கோட்ல பார்த்தேன், ஜாம்நகர்ல பார்த்தேன், மோர்வியில பார்த்தேன். மோர்வி என்கிற ஒரு இடத்தை பத்தி பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த அஜந்தா அந்த வால்கிராக் இருக்கு, அதை பண்றாங்க அந்த நாட்டில், அந்த அந்த இடத்துல சின்ன குடும்ப தொழில், ஒரு ஒரு குடிசை தொழில் போல நடக்குது. நம் நாட்டிலேயே மிக அதிகமான தனிநபர் வருமானம் இருக்கிற இடம் ஏதாவது ஒன்று இருக்கிறது, பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அது பாம்பேயோ டெல்லியோ கல்கத்தாவோ சென்னையோ பெங்களூரோ ஹைதராபாதோ கிடையாது, இது மோர்வி. அங்கதான் தனிநபர் வருமானம், நம் நாட்டினுடைய தனிநபர் வருமானம், சராசரி வருமானம் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருப்பவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, குடும்ப அளவில் ஈடுபட்டு இருக்காங்க, குடும்பத்தில் இதெல்லாம் அசம்பிள் பண்றாங்க. உலகமயமாக்குதலுக்கு இவங்க யாருமே பயப்படவில்லை. பாம்பேல பயந்தாங்க, கல்கட்டாவில் பயந்தாங்க, தில்லியில பயந்தாங்க, சென்னையில பயந்தாங்க. அப்பொழுது எனக்கு புரிய ஆரம்பித்தது, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த நாட்டினுடைய மாநகரங்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய பெரிய தொழிலதிபர்கள் அல்ல, இவர்களுக்கு பின்னால் வெறிய உந்துதல் சக்தி இருக்கிறது என்பதுதான் இந்த பொருளாதார ஆய்வின் மூலமாக திரும்ப நாங்கள் ஆய்வு செய்த பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு எங்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இந்த நாட்டினுடைய பொருளாதார அமைப்புல இந்த நாட்டில் பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கின்றன, அவர்களுடைய மொத்த உற்பத்தியை சேர்த்து பார்த்தா 13% தான் இந்த நாட்டினுடைய உற்பத்தியில அவங்களுடைய பங்கு, 13% தான். அதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனி இருக்கிறத அதனுடைய பங்கு 2% தான். ஆனா நம்ம நாட்டினுடைய பத்திரிகைகள்ல அதுதான் முதல் பக்கத்தில் வரும், திரும்ப திரும்ப வரும், ஒரே கம்பெனியை பத்தி வரும். அதை பத்தியே நாம இதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்று நினைத்திருப்போம். ஆக இந்த நாட்டினுடைய பெரிய கம்பெனிகளுடைய பங்கு 13%, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பங்கு 23%, இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள் குடும்பங்கள் மற்ற சின்ன சின்ன குழுமமா வியாபாரம் பண்றவங்க இவங்களுடைய பங்கு 66%, இவங்களுடைய பங்கு தான் நம் நாட்டில். இதற்கு பிறகு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பார்த்தபொழுது எங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார மாற்று காட்சி உருவாகியது. அதை பத்தி தான் கொஞ்சம் நம்ம சீனிவாசன் கூட இங்க பேசினார். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய திண்மையும் அதனுடைய மேன்மையும் அதனுடைய ஆழ்ந்த தன்மையும் எங்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வளம் இருக்கிறத இத வந்து பங்கு மார்க்கெட்னாலேயோ, சந்தை பொருளாதார அமைப்பினாலேயோ, அல்லது அந்த நோக்கினாலேயோ, அல்லது அரசாங்கம் தொழில் செய்கிற அந்த நோக்கினாலேயோ, அரசாங்கம் தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு கொள்கை மூலமாகவோ இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாட்டில் ஒருவர் இன்னொருவருக்கு வேலை கொடுப்பது, ஒரு கம்பெனி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பது என்று வேலையில் இருப்பவங்க எண்ணிக்கை 25% கீழே. இந்த ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்று கூறுகிறார்களே 8% பேருக்கு தான் அது போன்ற வேலை வாய்ப்பு இருக்கிறது. சுய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இருக்காங்களே, அவங்கதான் இந்த நாட்டினுடைய உற்பத்திக்கு முதுகெலும்பு என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஒரு பிரம்மாண்டமான மாற்று காட்சி. இன்றைக்கு நம் நாட்டில் சேமிப்பு வளர்ந்து வருகிறது. இதற்கு காரணம் இந்த நாட்டுடைய அரசாங்கம் அல்ல. அரசாங்கத்துக்கு சேமிப்பே கிடையாது, அரசாங்க கம்பெனிகளுக்கு சேமிப்பு கிடையாது. இந்த நாட்டுடைய சாதாரணமான குடும்பங்கள் தான் சேமிக்கிறாங்க. இந்த நாட்டுடைய சேமிப்பு இன்றைக்கு இந்த நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் 33% ஆகி இருக்கிறது. இதையெல்லாம் கண்டுகொண்டு வந்த நாங்கள் 2002 எங்களுடைய கணிப்பை உலக அளவில் புரிந்து கொண்டதையும் நாங்கள் பார்த்தோம். தி குளோபல் ஆண்டர்பிரினியோரியல் மானிட்டர் என்கிற ஒரு அமைப்பினுடைய ஆய்வு 2002 இந்த நாட்டில் இப்போது தொழில் முனைவோர் 12 நாம் அழைத்து அவங்களை உபசரித்தோமே, இது போன்று எத்தனை பேர் இந்த நாட்டில் தொழில் முனைவோர் இருக்கிறார்கள், அந்த எண்ணம் இருக்கிறது, அந்த உந்துதல் இருக்கிறது, அந்த ஆர்வம் இருக்கிறது என்பதை உலக அளவில் ஆய்வு நடத்துவதில் 2002 பாரத நாட்டையும் சேர்த்தாங்க. அதுல ராட்டர்டாம் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ராய் தூரிக் என்கிற பொருளாதார நிபுணர், அவர் தான் இதை ஆரம்பித்தார். ரெண்டம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லோருமே அந்த ஆய்வை இன்றைக்கு ஒப்புக்கொண்டு உலக அளவில் அந்த ஆய்வின் மூலமாகத்தான் இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதார திண்மையை நிர்ணயிக்கிறாங்க. அந்த 2002 ஆய்வுல உலகத்துல எந்த நாடுகள்ல தொழில் செய்யும் உந்துதல் அதிகமாக இருக்கிறது என்பதை 3 முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, இந்தியா, சைனா, இந்த 3 16 64 இருக்கிற மக்கள் தொகையில எத்தனை பேர் சொந்தமா தொழில் செய்கிறார்கள் என்பதை கணக்கிடும் பொழுது நம்ம நாட்டில்தான் அந்த வயது வரம்புக்குள்ள இருக்கிறவங்கள 17% பேர் சொந்தமா தொழில் பண்றாங்க. இது சைனாவில் 12%, அமெரிக்காவில் 11%. இதை பார்த்துத்தான் இந்தியா இஸ் அன் ஆண்டர்பிரினியரியல் டிரிவன் எக்கானமி என்று உலகம் புரிந்து கொண்டது. இதுதான் முதல்ல சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் நாங்கள் கண்டுள்ள பார்த்தோம். இந்த நாட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐஐஎம் ஐஐடியில் இருக்கவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுவாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க யாருன்னா திருப்பூர், நாமக்கல், இந்த சிவகாசி, இந்த ஊரில் இருக்கவங்க நாங்கள் இங்கிலீஷ் படித்த ஒரு ஆளை மேனேஜராக வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். 6,000 crore இன்று இப்பொழுது 7,000 crore ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த பனியன் நிட்வேர் கார்மெண்ட்ஸ். 82% பேர் SSLC படிக்காதவங்க தான். அந்த உலக அளவில் போட்டி போட்டு உலக அளவில் வியாபாரம் செய்து அவங்களுக்கு ஆடிட்டர், நாங்கள்லாம் ஆடிட்டராக இருக்கோம், MBA படித்தவங்கெல்லாம் மேனேஜராக இருக்காங்க. அதில் ஒரு மிக தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு மிஷினை ஒருத்தர் கண்டுபிடிச்சார், 3வது படித்தவர். அவர் அந்த சுந்தரம் என்ற பெயர். அவரை பற்றி நான் துக்குளத்தில் ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், நான் போய் பார்த்து அசந்து போயிட்டேன். என்னால் நம்பவே முடியல, அந்த ஃபினிஷை பார்த்த உடனே இது போன்ற ஒரு மிஷின் நம் நாட்டில், அது ஒரு வீட்டு தோட்டத்தில், இது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு அவர் அந்த கதையை சொன்னார். அந்த கதையை துக்குளத்தில் எழுதியிருக்கேன். எப்படி மற்றவர்கள் செய்வதை பார்த்து, அவங்க எந்த கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, அவர் எந்த மெட்டல் யூஸ் பண்றாங்க, அதை பார்த்து நம் நாட்டு விஞ்ஞானிகளுக்கு புரியாத விஷயங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு அந்த மிஷின் தயார் பண்ணியிருக்கார். பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்கிறார், சிலோனுக்கு ஏற்றுமதி செய்கிறார், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார். அவர் இப்ப சொன்னார், நான் 3 முன்னால பார்த்த போது நீங்க வந்தீங்க, நான் ஒரு இங்கிலீஷ் படிச்சவரை வச்சிருக்கேன், அவர் என்ன படிச்சு, அவர் 12வது படிச்சிருக்காரு. நம் நாட்டினுடைய பொருளாதார சக்தி இருக்கிறது திண்மையும் வலிமையும் இந்த நாட்டை பற்றி தன்னம்பிக்கையும் வரும். இந்த இங்கிலீஷ் படிச்சவனை வச்சு மாத்திரம் இந்த நாட்டை முடிவு பண்ணிடாதீங்க. முதுகெலும்பு இல்லாத ஒரு வர்க்கம் நம் நாட்டில் உருவாயிருக்கு. அது அரசாங்க அதிகாரியா இருக்கு, பேங்க் நடத்துது, பத்திரிகை நடத்துறாங்க, எடிட்டோரியல் எழுதுறாங்க, ஆடிட்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க. அவங்க பேசுறத மாத்திரம் வச்சு இந்த நாட்டினுடைய சக்தியோ, இந்த நாட்டினுடைய தன்மையோ, இந்த நாட்டினுடைய குணத்தையோ, இந்த நாட்டினுடைய மற்ற குணங்களையோ முடிவு பண்ணிடாதீங்க. இந்த நாட்டினுடைய மக்கள் அவங்களுடைய பாரம்பரியமான வாழ்க்கை முறையில, அதான் சோசியல் கேபிட்டல் என்று நாங்கள் கூறுகிறோம், அதன் அடிப்படையில் அவங்க வந்து முன்னுக்கு வருவதனாலதான் அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரியும். ஒரு நேரம் மெடிமிக்ஸ் சோப் சொல்றாரு, ஒரு சோப்பு கூட வாங்க சொல்லுங்க, அந்த மாசத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வாங்குவோம். நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களே நம்ம மல்டிநேஷனல் கம்பெனிலாம், வந்தபோது நாங்கள் ரொம்ப பயந்தோம், ஐயோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டி நம்மெல்லாம் மயக்கி எல்லாம் இந்த பொருள்லாம் வாங்க வச்சுருவாங்க போட்டிருக்கேன். நம்ம நாட்டு பெண்கள்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சாங்கெல்லாம் பாடி ஈடி எல்லாம் பண்ணாங்க, பொருளை மாத்திரம் வாங்கலை. காரணம் என்னவென்றால் குடும்பம் என்கிற பொறுப்பு இருக்கிறத, அதை செலவு என்கிறத கட்டுப்படுத்துகிற ஒரு கட்டுப்பாட்டு அளவுகளாக இருக்கிறது. இது ஒரு கலாச்சார அமைப்பு. இந்த கலாச்சாரம் அழியும் பொழுதுதான் நுகர்வோர் கலாச்சாரம் வரும். நுகர்வோர் கலாச்சாரத்தை இந்த நாட்டில் எவ்வளவு தூண்டி பாருங்க, அதற்கு ஒரு ஆன்மீக அளவுகோல் இருக்கிறது, சமுதாய அளவுகோல் இருக்கிறது, குடும்ப அளவுகோல் இருக்கிறது, நம் நாட்டினுடைய பெண்மையினுடைய தன்மை இருக்கிறது. அதனாலதான் நுகர்வோருடைய ஒரு ஆட்சி இங்க இருக்கிறத, அது ஒரு பொறுப்பான ஆட்சியா இருக்கிறது. அந்த நாட்டில் மாதிரி இந்த இது இல்ல, கிரெடிட் கார்டு அதன் மூலமாக நம் நாட்டுடைய பொருளாதாரம் நடக்காது. அமெரிக்காவில் 16 கோடி பேருக்கு 72 கோடி கிரெடிட் கார்டு இருக்குன்னா பாத்துங்க அந்த நாடு எப்படி இருக்கு. கடன் வாங்கிய வாழ்க்கை நடத்துவதை கலாச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாட்டினுடைய பொருளாதார அமைப்பை நம் நாடு தனதாக்கி கொள்ள முடியாது, இங்க வர முடியாது, வரக்கூடாது. இந்த நாடு பொருளாதார வல்லரசாக மாறினாலும் ஜப்பான் மாதிரி இருக்கும். ஜப்பான்ல இன்றைக்கு பொருளாதாரம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நுகர்வோர் கலாச்சாரம் வளராதனால அந்த நாட்டினுடைய பேங்க் சேவிங்ஸ் இஸ் 11 trillion dollars. 11 trillion dollar பேங்க்ல வச்சிருக்காங்க அவங்க. காரணம் குடும்ப அமைப்பு. அமெரிக்காவில் 11 trillion dollars கடன் வாங்கியிருக்காங்க. காரணம் குடும்பம் இல்லை. குடும்பம் இல்லாத பொருளாதாரம் பொருளாதாரமே கிடையாது. குடும்பம், சமுதாயம், கலாச்சாரம், ஆன்மீகம் இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு வரையறுக்கும், பொருளாதாரத்தை உந்துதலும் செய்யும், வரையறுக்கவும் செய்யும் அந்த தன்மை இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு யாகம் நடக்குது இந்த நாட்டில். அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. வெளிநாட்டை பற்றி தெரிந்து கொள்வதாலும், வெளிநாட்டினுடைய பொருளாதார அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதாலும், அவங்களுடைய வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதாலும் இந்த நாட்டை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் தன்மை எங்களுக்கு இருந்ததே தவிர அதில் நாங்கள் எங்களை மறக்கவில்லை. ஆங்கிலம் படித்தவர்கள் தங்களை மறந்து விட்டார்கள். அதனாலதான் இந்த நாம் நாட்டினுடைய பார்வையிலையும் சரி, நோக்கிலையும் சரி, பாதையிலையும் சரி ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை மாற்றுவேன். அதற்குத்தான் இந்த போன்ற நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷம் காமராஜர் அரங்கத்தில் நடக்க வேண்டும். அதற்கு இந்த பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப 200 கோடி ரூபாய் டேர்ன்ஓவர், அடுத்த வர ஒரு 5000 கோடி ரூபாய் டேர்ன்ஓவர் இருக்க ஒருத்தர் வந்து பிரசைட் ஓவர் பண்ணும்படி அந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் இது குந்துகோளாக இருந்து இந்த பெரிய முயற்சிக்கு நீங்க ஒரு வருஷம் இடைவிடாது இதற்கு ஒரு உதவி செய்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நன்றி கூறி இந்த ஒரு பாதை பயணம் பார்வை இந்த நோக்க எங்களுக்கு கொடுத்த பாண்டியராஜனுக்கு நன்றி கூறி இதை நடைமுறைப்படுத்தி இதை மாதா மாதம் எனக்கு போன் பண்ணாத, இந்த மாதம் வாங்கதான் 12 மாதம் எனக்கு போன் பண்ணியிருக்காங்க பாவம். அந்த அளவுக்கு நான் அவர்களை ஏமாற்றியும் அவர்களுடைய தன்னம்பிக்கை குறையாமல் உந்துதல் குறையாமல் வேலை செய்த நம்முடைய சுதேசி காரியகர்த்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான்.